நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
காலநிலை குறித்த உலகத் தலைவர்கள் உச்சி மாநாடு என்று ஒன்றை அறிமுகப்படுத்திய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், அமெரிக்கா வெளியேற்றும் உமிழ்வின் அளவை 2030 அரைவாசியாக குறைக்கப் போவதாக உறுதியளித்தார். இந்த இலக்கு பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்தின் ஒரு அங்கமென்றாலும் அதை மீறினால் யாரும் நேரடியாக தண்டிக்கப்பட மாட்டார்கள். இந்த இலக்கை எவ்வாறு எட்டப்போகிறார் என்ற விவரங்களை அதிபர் ஜோ பைடன் வழங்கவில்லை. தார்மீக கட்டாயம் மற்றும் பொருளாதார பொறுப்பை சுமக்க அமெரிக்கா தயார் என்று அவர் கூறினார்.
These steps will set America on a path of net zero emissions economy by no later than 2050. But the truth is, America represents less than 15% of the world's emissions. No nation can solve this crisis on our own. All of us, we have to step up. We know just how critically important that is because scientists tell us this is the decade we must make decisions that will avoid the worst consequences of the climate crisis.
ஜப்பானிய மற்றும் கனேடிய பிரதமர்களும் புதிய 2030 இலக்குகளை நோக்கி செயல்பட உச்சி மாநாட்டில் உறுதி வழங்கினார்கள். அதேவேளை 2050 உமிழ்வு நடுநிலைமையை அடையும் என்று பிரேசில் அதிபர் உறுதியளித்தார். 2060 சீனாவின் கார்பன் உமிழ்வு நடுநிலைமையை அடையும் என்றும், 2030 உமிழ்வு வீழ்ச்சியடையும் என்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் உறுதியளித்ததோடு தனது நாட்டில் நிலக்கரியின் நுகர்வு அதிகரிப்பதை கட்டுப்படுத்தும் திட்டத்தையும் அறிவித்தார்.
We will strictly control coal-fired power generation projects. We will strictly limit the increase in coal consumption over the 14th five-year plan period and phase it down in the 15th five-year plan period.
ஆனால் வளரும் நாடுகள் உமிழ்வை குறைக்கவும் மாற்று வழிகளை பயன்படுத்தவும் வளர்ந்த நாடுகள் உதவ முன்வர வேண்டும் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் கேட்டுக்கொண்டார். இந்த வேண்டுகோளை ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் சார்ல்ஸ் மிஷோ எதிரொலித்தார்.
We decided collectively to mobilize at least $100 billion a year for climate financing. The EU and our member states remain the largest contributor of public climate finance to developing countries, and we urge all developed countries to scale up their contributions. If we want to be at peace with nature, we need to chase carbon from our business model. This is the only way to change direction.
அதேபோல் தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசா,
It is important that aid on climate change should be provided separately and should not be part of conventional development assistance. When it is given in the form of loan financing, the debt burden of developing countries is worsened. We call on developed economies, which historically bear the greatest responsibility for emissions, to meet their responsibilities.
காலநிலை மாற்றத்திற்கு எதிரான போராட்டத்தில் உண்மையான முன்னேற்றத்தை அடைய வேண்டுமென்றால் உலகின் ஒவ்வொரு நாடும் அதன் பங்கை ஆற்ற வேண்டும். தனது நாட்டில் நடைமுறைப்படுத்தியுள்ளது போல் அனைத்து நாடுகளும் ஃபாசில் ஃபியூல் எனப்படும் புதை படிவ எரிபொருட்களுக்கு வழங்கப்படும் மானியங்களை நிறுத்த வேண்டும் என்றும், கரியமில வாயு வெளியேற்றுபவர்கள் அதற்கு கட்டணம் கட்ட வேண்டும் என்றும், அதன் மூலம் உமிழ்வை கட்டுப்பாட்டினுள் கொண்டு வர முடியும் என்றும் நியூசிலாந்து பிரதமர் ஜசிண்டா ஆர்டன் வாதிட்டார்.
Our Pacific neighbors have identified climate change as the single biggest threat to their livelihoods, security and well-being. Our collective goal here at this summit and beyond has to be effective global action on climate change. That means our collective commitments in 2021 will need to be enough to limit global warming to 1.5 degrees above pre-industrial temperatures.
உச்சி மாநாட்டிற்கு முன்னரே ஆஸ்திரேலியாவின் காலநிலை மாற்றம் குறித்த கொள்கைகளில் மாற்றம் இருக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நிர்வாகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் எச்சரித்திருந்தாலும் அந்த அழுத்தத்தை பிரதமர் ஸ்காட் மாரிசன் எதிர்க்கிறார். 2030 2005 வெளியேற்றிய கார்பன் உமிழ்வின் அளவுடன் ஒப்பிடுகையில் 26-28% வரை குறைப்பது என்பதை ஆஸ்திரேலியா இலக்காக கொண்டுள்ளது. அமெரிக்காவின் புதிய இலக்கின் பாதி அளவு இது. புதிய இலக்குகளை நிர்ணயிப்பதை விட உமிழ்வை குறைப்பது எப்படி என்பதில் ஆஸ்திரேலியா கவனம் செலுத்துகிறது என்கிறார் பிரதமர் ஸ்காட் மாரிசன்.
Australia is on the pathway to net zero. Our goal is to get there as soon as we possibly can through technology that enables and transforms our industries, not taxes that eliminate them and the jobs and livelihoods they support and create, especially in our regions. Future generations, my colleagues and excellencies, will thank us not for what we have promised, but what we deliver. And on that score, Australia can always be relied upon.
ஆனால் வளங்களுக்கான அமைச்சர் கீத் பிட் கலந்து கொண்ட ஏபிசி தொலைக்காட்சியின் Q&A நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த கிரீன்ஸ் கட்சி செனட்டர் சேரா ஹான்சன் யங் அரசின் அணுகுமுறை குறித்து பாரிய கண்டனத்தை தெரிவித்தார்.
We have to get realistic about the fact that climate change is here and it's here because we have polluted the atmosphere and we have to stop polluting. We have to get out of fossil fuels which is making our planet sick. And I know, you know, it's hard for you, Minister, because you've got the portfolio, you come from that area, you've been given this job from the Prime Minister. What he said about trying to divide the cities and the countries is just lazy, lazy politics. It is not, this issue is not going to be won and dealt with by dividing the nation.
Yeah.
You know, a real leader actually brings people together, educates, leads, and actually speaks the truth.
Glasgow நகரில் நவம்பர் மாதம் நடைபெற இருக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் காலநிலை உச்சி மாநாட்டிற்கு முன்னர் எமது நாட்டின் உமிழ்வு எப்படி குறைக்கப்படும் என்ற திட்டம் புதுப்பிக்கப்படும் என்று அரசு கூறுகிறது.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? Apple Podcast, Google Podcast, Spotify என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.